சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, ஆக்கி அப்படிங்கிறது வேறு, ஆகுதல் என்பது வேறு. சோறு ஆக்கிங்கிறோம், சோறு ஆக்கியாச்சா, ஏன் சோறு ஆகாது, சோறு ஆக்கம். அப்ப ஆகுதல் அப்படின்னா தானே சோறாயிரும், ஆக்குதல்னா நீங்க தான் எடுத்து வச்சு அரிசி போட்டு கழிஞ்சு, இப்பெல்லாம் கழுவுற கழுங்கிற வேலையெல்லாம் இல்ல, ஏன் வரிசை அங்கேயே தூய்மையா தான் வருது, அப்படியே தண்ணியில போட்டு குக்கர்ல வச்ச சத்தம் போட்டா எடுத்து வச்ச வேலை முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. இப்ப ஆக்கிற வேலையெல்லாம் குறைஞ்சு போச்சு, அதனால அதுவும் ஆக்கிற வேலை தானே, அதுக்கு தண்ணியில கழுவணும், அரிசி போடணும், குக்கரை போட்டு மூடி வச்சு கேஸ்ல எடுத்து வைக்கணும், அதையாவது ஒரு ஆள் செஞ்சா தானே ஆகும், அதெல்லாம் ஒருத்தருமே இல்லைன்னா அதுவே ஆயிரம் போதா என்ன. ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு அந்த உணவு பொருளை ஆக்குதல் என்றுதான் சொல்லணும், சோறு ஆக்குதல், ஆக்குதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறானா இல்லையா, ஒரு சமையல் பண்ணுகிற ஆள் ஆக்குவதற்கு தேவைப்படுது. அதுபோல என்னுடைய சிந்தனையை அவன்பால் ஆக்கினான் ஒருத்தன்னர், சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. அப்ப என்ன தெரியுதுங்க, நம்ம எல்லாம் இன்னும் ஆக்காம இருக்கிறான்னு தெரியும். நாம சாமிகிட்ட போய் சண்டை போடணும், ஏன் சாமி மாணிக்க வாசகருடைய சிந்தனையை மட்டும் உங்களுக்காக ஆக்கிக்கிட்டீங்களே, என்னை மட்டும் கண்ட குப்பை நினைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே சாமி, என்னையே அவரு மாதிரி நீங்க ஆக்கக்கூடாது, அவரை மட்டும்தான் ஆக்குவீங்களா, எங்களையும் தான் ஆக்க மாட்டீங்களா, இல்லப்பா நீ வந்து இன்னும் கொஞ்சம் பக்தியில உனக்கு கம்மியா இருக்குது, அன்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது, உன்னை எல்லாம் போதைக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இப்படிலாம் சொல்லிட்டு தப்பிக்க முடியாதுங்க சாமி. ஏன் மாணிக்க வாசியே சொல்லியிருக்கிறாரு, யாரினும் கடனா கடையனாயின நாயினேன்னு தன்னை சொல்லியிருக்கிறார்ல, அவரையே கடைசின்னு சொன்ன போது அவருக்கு பக்கத்துலதான் நானும் இருக்கிற கடைசியில, என்னை ஏன் ஆட்கொள்ள கூடாது, இப்படி கேட்கணுங்க பெருமான்ட்ட போய், எனக்கு கொடுத்தா என்னையே கெட்டு போச்சு, உனக்கு உன்னுடைய அருள் ஏதாவது குறைஞ்சு போயிருமா, இல்ல யாராவது சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டு போறாங்களா, எப்படி நீ இவனுக்கு அருள் செய்தாய் அப்படின்னு யாராவது கேட்க போறாங்களா, இல்ல அப்படித்தான் வழக்கு போட்டா கோர்ட்ல வழக்கு நிக்கத்தான் போகுதா, டிஸ்மிஸ் அப்பவே வழக்கு, நீங்க இப்ப ஜனாதிபதி மேல வழக்கு போட முடியுமா நம்ம நாட்டுல, தெரியாதனமா காசை கொடுத்து வழக்கு போடுற மாதிரி பண்ணலாம், ஆனா வழக்கு கோர்ட்டு விசாரிக்க வேணாம், ஏயா ஜனாதிபதி மேலேயே வழக்கு போட்டுக்கிற எவன்டா போட்டான், தூக்கி அவனை உள்ள போறான்னு இல்லைங்களா, அது மாதிரி சிவபெருமான் மேல வழக்கு யாருமே போட முடியாது, நான் போய் உன்னை வழக்கு போடுறேன் அவன் மேல எதுக்கு, நீ எப்படி இவனுக்கு அருள் செய்தீங்க அப்படின்னு கேட்டு யாராவது வழக்கு போட முடியுமா, ஒருத்தரும் போட முடியாது, அவ்வளவு பெரிய ஆள் நீ எனக்கு செஞ்ச என்னையே கெட்டு போச்சு. இது திருவாசகத்துல கேட்கிறாரு, பின்னாடி கேட்கிறார், அது கொஞ்சம் இன்னும் நம்ம கொஞ்சம் காலம் கடந்த அந்த பாடலை, எனக்கு அருள் செய்தால் எந்தான் கட்டது இறங்கிடா என் தோல் முக்கன் எம்மா, எனக்கு அருள் செய்த என்ன கெட்டு போச்சு உனக்கு, இப்படி ஒருத்தர் யாராவது கேட்க முடியுமா, அவர் கேட்கிறாங்க எந்தான் கெட்டது இறங்குடாய், உனக்கு என்னையா கெட்டு போச்சு, உங்க கம்பெனி நட்டமா போச்சு எனக்கு அருள் செய்து, அது ஒண்ணும் இல்லையே, அப்ப ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உரிமையோடு கேட்கிறார் மணிவாசக பெருமா. அதனால இங்க இவரை ஆக்கி கொண்டார் அவர், அவருடைய சிந்தனையை இங்க பாருப்பா, நீ இனிமேல் அதையும் சிந்திச்சுன்னா, நம்ம வீட்டுல பையன் இருக்கிறான், ஒரு குறும்பன ஓங்கி நான் தட்டு தட்டு இரடா இதை நினைச்சிட்டு இருக்கிற, ஒழுங்கு இதை பண்றான் அப்படின்னு ஆக்கிரம் இல்லைங்களா, நம்ம நம் குழந்தையை நம் சிந்தனைக்குரியவனாக ஆக்குவது போல மணிவாசகரை அடித்து அடித்து ஆக்கி கொண்டான். நம்மளை மட்டும் ஆக்காம விட்டு வச்சிருக்கிறார், நம்ம கோக்குல விட்டு நீ நினைச்சுக்கிற நினைச்சுக்குப்பா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு, நாம என்ன பண்ணணும் சாமி, என்ன அப்படி என் போக்குல விட்டுறாதீங்க, என்னையும் உங்க போக்குல கூட்டிட்டு போங்க, இது நாம அவர்கிட்ட கேட்கணுங்க, நாம தான் வேண்டாம், நாம தான் விண்ணப்பிக்கணும், பெருமானே என்னையும் ஒரு உடை ஒரு ஒரு பணியாளனாக உன்னுடைய தொண்டனாக என்னை ஆக்குதல் வேண்டும் என்று நாம தான் வேண்டணும், அப்படி வேண்டினால்தாங்க அந்த உயிர் மீது கருணை காட்டி அதை ஆக்குவான், இல்லைன்னா ஆகிற வரைக்கும் இப்போ ஆக்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு, இப்ப எப்படி தெரியுமா ஆக்குறாரு, நம்மள துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுத்து ஆக்குகிறார், நமக்கு தகுதி இல்லாம கிடக்கிற தகுதியுடன் இப்போ ஆக்குறாரு, ஆனா இன்னும் இப்படியே விட்டுட்டு அவர் ஆக்கிக்குவாரு விட்டுறலாமே, இன்னும் கொஞ்சம் பிறவி கடந்து ஆளாகுவோம், எப்ப அடுத்தது இன்னும் ஒரு 100 பிறவி கடந்து ஒரு 200 பிறவி கடந்து அப்புறமே ஆளாகலாம் அப்படிங்கிற விட அதெல்லாம் என்னால முடியாது சாமி, எனக்கு இப்பவே என்ன ஆளாக்கியது, இப்படி வேண்டுகிற நினைப்பு நம்ம உள்ளத்துல வரணும், அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அது இங்க மணிவாசகருக்கு ஆக்கிய காரணத்தினால அவர் சொன்னார், சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. பெருமான் என்ன பண்ணாரு, இந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற அந்த பெருந்தகை இவரை வந்து ஆட்கொண்டார். நீங்க அந்த பாட்டு முதல் பாத்துங்க, சிந்தனை நிந்தன காக்கி நாயினின் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்து என அண்டுகொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே இரண்டு மிளி தனிய நேர்க்கே. இந்த பாட்டுல வந்து என்னை ஆட்கொண்டு பெருமான் குருவடிவம் தாங்கி வந்து ஆட்கொண்டான். திருப்பெருந்துறை என்ற தலத்துல குருவடிவமாக வந்து ஆட்கொண்டான். எனவே வந்து என்னை ஆட்கொண்டு என்னை ஆட்கொண்டான் உள்ளே புகுந்த விச்சை. ஆக இந்த பெருமான் என்ன பண்ணா, இறைவனாகிய அந்த பெருமான் என்னை வந்து ஆட்கொண்டார். விச்சை என்பதுக்கு இந்த இடத்துல மந்திரம் அல்லது மாயம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பெருமான் என்ன வந்து என்ன நான் நினைச்சிருங்க நான் எங்கெங்கயும் இவருக்கெல்லாம் ஆளாக போறேன் அப்படி இந்த என்ன எப்படியோ ஆக்கிட்டாங்க அப்படிங்க, அது என்ன மாயம் பண்ணாரோ தெரியல இப்படி ஆளாயிட்டாரே இப்படி அவ்வளவு விச்சை. விச்சை என்ற சொல்லுக்கு மந்திரம் என்று, விஞ்சை மந்திரம் என்பது விச்சை என்பது மந்திரம் என்று சொல்லும் உண்டு, மாயம் என்கிற பொருளும் உண்டு. இந்த இடத்துல மாயம் அப்படிங்கிற பொருள். எனவே விச்சை மால் அமுத பெருங்கடலே, மால் அப்படின்னா மயக்கம் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல விரும்பத்தக்க அப்படின்னு பொருள். எனவே விரும்பத்தக்க அமுதமாகிய பெரும் கடலே மலையே சொல் பாருங்க, கடலே அப்படின்னு அர்த்தம். கடல்னு ஏன் சொன்னாரு, அகலம் காணப்படாதது கரை காணாதது எனவே கடலேனர். மலை உயரமாக இருப்பது பற்றாத செல்வத்தை உடையது என்பதனால கடலே மலையே என்று அந்த வகையில போற்றுகிறார். மால் அமுத பெரும் கடலே மலையே என்று சொல்கிறார். செந்தாமரை காடு அணைய தனிச்சுடரே என்று செந்தாமரை பெருமானுடைய வண்ணத்தை செந்தாமரை காடு அணைய மேனினர், சிவந்த வண்ணமுடைய பெருமானை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடர். தனிச்சுடனா இந்த சுடர் ஒப்பற்றது, ஏனைய சுடர்கள் எல்லாம் ஒன்றிலிருந்து தோன்றுவது, இந்த சுடர் மட்டும் எதிலிருந்தும் தோன்றியது இல்லைங்க, சுயம் சோதி ஒப்பற்ற சோதி. எனவே தனிச்சுடரே என்று சொல்கிறார். ஆக விச்சை வந்து என்னை ஆண்டு கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தானை என உன்னை வந்து எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு உன்னை எனக்கு கொடுத்து என்னை ஆட்கொண்டீர்கள். இதாங்க பாட்டினுடைய பொருள். இறைவன் தன்னை கொடுத்து என்னை ஆட்கொண்டான், தன்னை கொடுத்தனாலதான் என்னை ஆட்கொண்டிருக்க. ஆக தன்னை கொடுத்து என்னை ஆட்கொண்ட அந்த பெருமான் என்ன செய்திருக்க, எப்படிப்பட்டவன், தாமரை போன்ற வண்ணமுடைய பெருமான், ஒப்பற்ற அந்த பெருமான். நான் யாரு அப்படின்னு கேட்டா இரண்டு மிளி தனியனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் என்னுடைய நிலை. எனவே அந்த பெருந்தகை என்னை ஆட்கொண்ட நிலை. அந்த பெருமான் எப்படி ஆட்சி கொண்டார், வந்து என்னை ஆண்டு கொண்டான். மலை போன்றிருக்கின்ற கடல் போன்றிருக்கிற அந்த பெருந்தகை, தனிச்சுடராகிய பெருந்தகை என்னை ஆட்கொண்டான். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இரண்டு மிளி தனியனேன். அது என்ன இரண்டு மிளி தனியனேன் அப்படின்னு கேட்டா, இரண்டு மிளி அப்படின்னா நம்ம சைவ சித்தாந்தத்துல இறைவனுக்கு சத்துன்னு பேர். ஆணவம் கண்மம் மாயை போன்ற பொருளுக்கு அசத்துன்னு பேர். நாம யாரு அப்படின்னு கேட்டா சத்தும் அல்ல அசத்தும் அல்ல. அப்ப நாம யாரு, சத்தோடு கூடி சத்தாய் அசத்தோடு கூடி அசத்தாய் இருப்பான். நமக்கு என்ன பேரு, சததத்துன்னு பேர். சைவ சித்தாந்த சொல் சொல்லணும்னா நாம் யாரு, சத்தும் அன்று அசத்தும் அன்று. இப்ப நாம யாருன்னா சததத்துன்னு பேர். இப்ப சத்துனா இறைவன் நிலையானவன், அசத்துனா நிலையில்லாதது. இப்ப நாம யாருன்னு கேட்டா நிலையானவர்களா நிலையில்லாதவர்களான்னு கேட்டா நாம என்ன சொல்லலாம் கேட்டா, நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன். ஐயா நான் உலகத்தில் இருக்கிறேனுங்க. அப்படியா, நீங்க நிலையில்லாதவர் தான். நான் இப்ப இறைவனோடு இருக்கிறேங்க. அப்ப நீங்க நிலையானவர்கள். ஏன், அசத்தோடு கூடி அசத்தா அல்லவா நிக்கிறோம், சத்தோடு கூட்டிட்டேன் சத்தா நிற்போம். அப்ப இறைவனோடு கலந்தா நிலையாக நிற்போம், உலகத்தோடு கலந்தா நிலை இல்லாம போயிடுவோம். அப்ப நாம் யாருன்னு கேட்டா நிலையுடையவரும் அல்ல, நிலையில்லாதவரும் அல்ல. இதுக்கு தனி இரண்டு மிலி தனியனே. சைவ சித்தாந்த சொன்னது இரண்டு மிலி தனிய நேர்க்க. இரண்டு மிலி எது? சத்தும் இல்ல அசத்தும் தனிங்க. நான் என்ன அந்த பட்டியலா போட முடியாது, இறைவன் என்ற பட்டியலையும் என்ன போட முடியாது. அசத்து ஒண்ணும் இல்லாததுன்னு சொல்லி அதிலையும் போட முடியாது. நீங்க வாதங்கள் பாத்தீங்கன்னா சித்தாந்தம் படிக்கும் போது சூனியவாதம் அப்படின்னு படிப்பாங்க. ஆன்மா என்ற ஒரு பொருளே இல்லைன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், நீ கடவுளாயா நீயும்மா? நான் கடவுளும் இல்லையா, சூனியும் இல்ல, நான் தனி. இதான் இரண்டு மிலி தனியனே. ஆக இரண்டு மிலி தனியனாகிய என்னை என்ன பண்ணாருங்க? வந்து ஆண்டு கொண்டான். என்ன பண்ணாருங்க? வந்தாரே, உங்களை ஆட்கொண்டாரே, என்னங்க பண்ணாரு அப்படின்னு கேட்டா, வந்தானுங்க, என்னை ஆட்கொண்டான். ஆட்கொண்டு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அறிவு அவன் ஆட்கொள்வதற்கு முன்பாக என்னை பத்தியே நினைச்சிட்டு இருந்துச்சு. இந்த உலகத்தை பத்தியே நினைச்சிருந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களேன்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து ஆண்டு கொண்ட பிறகு என்ன ஆகி போச்சு? என்னை பத்தி நினைப்பு போயிருச்சுங்க, என் பக்கத்து வீட்டுக்கு யாரு வரா போறா அதுவும் நினைப்பு போயிருச்சு. இது என்ன ஆச்சுங்க? இப்ப நினைப்பு பூரா அவனையே நினைச்சிட்டு இருக்குது. இதுதான் ஆட்கொண்ட திறம். நீங்க ஆட்கொள்ளாத வரை, ஆட்படாத வரை நமக்கு நம்மை பத்தி தான். இப்படியே இருந்தா என்னங்க பண்றது? அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்றது? டெபாசிட் போட்டீங்களா, இன்சூரன்ஸ் போட்டீங்களா, அதை பண்ணீங்களா, இதை பண்ணீங்கன்னா ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டு, சரி அதை போட்டுடலாம், இதை போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதாச்சு இதாச்சுன்னு நினைச்சிட்டே இருப்போம். ஆட்கொண்ட பிறகு எல்லாம் எனக்கு எல்லாமே எங்க சாமி தான், அவரு பாத்துக்குவார், இறைவன் பார்த்து கொள்வான். நமக்கு உண்டானது பார்ப்போம், அவரை நினைப்போம், அவரை வாழ்த்துவோம், அவருக்கு பணி செய்வோம். அதனால இப்படி இரண்டு மிலி தனியேனாக கிடந்த என்னை வந்து ஆண்டு கொண்டான். ஆண்டு கொண்ட பெருமான் என்னையா செய்தாரு அப்படின்னு கேட்டா, என் சிந்தனையை அவனுக்காக ஆக்கி கொண்டான். எனவே சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. அதுக்கப்புறம் என் கண்கள் காண்பதெல்லாம் அவனாகவே தெரியுமாறு பண்ணிட்டான். எனவே அந்த காண்கிற காட்சி எல்லாம், எனவே கண் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக சிந்தனை நிந்தன காக்கி, நாயினியின் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. எனவே இந்த கண்கள் இரண்டும் அந்த பெருமானை காணுகிற வண்ணமாக, அதாவது பசு கரணங்களை எல்லாம் பதிகரணங்களாக ஆக்கி, காண்கிறதெல்லாம் சிவக்காட்சிகளாக காணுமாறு செய்து விட்டான். அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை காணுகின்ற பொழுது கருணை ஆயிரம் முகத்தால் கண்டார்னார். அப்பர் பெருமான் யானை புலி சிங்கம் கரடி போன்றவற்றை காணும் போதெல்லாம் கண்டேன் அவரது பாதம், கண்டறியாதன கண்டேன் பண்ணார். அவன் என கண் அவனுடைய காட்சியாக ஆக்கிட்டான் கண்ணில் காண்பதெல்லாம். எனவே நாயினேன் கண்ணினேன் திருப்பாத போதுக்கு ஆக்கி. அப்புறம் என்ன பண்ணானார்? வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. ஒரு வார்த்தையோட வெற்றி வார்த்தை கிடையாதுங்க, ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது, ஒரு வார்த்தை கூட வேற யாரையோ பத்திய பேச்சுலாம் இல்லைங்க. பேச்சுன்னு பேசுனா அது இறைவனை பத்திய பேச்சு தான். முன்ன சொன்னாருங்களா, பேச்சில் தான் ஈசனே என்று பேசி பேசி. இப்ப நம்ம நீங்க எல்புங்க, நீங்க நம்ம பல பேர் பல இடங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க, பல சூழல் இருந்து வளர்ந்து வந்திருப்போம். அந்த சூழல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய கடந்த காலங்கள் அப்படி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு சூழல்ல நல்ல ஒழுக்கம் இருக்குது, அருமையான சூழல்ங்க. வந்தாங்க இருந்தாங்க வாழணும், அப்படிப்பட்ட இடத்துல தான் நாம எல்லாம் வந்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க நாம இருந்த பகுதி எப்படி இருந்துச்சு, எந்த சூழல்ல வளர்ந்துருப்போம். ஏன்னா இது வந்து அவங்கவிங்க சூழல் தான், நான் வந்து நான் தனிப்பட்ட முறையில ஒத்தி சொல்லக்கூடாது. நினைச்சிருக்க அவங்கவிங்க நினைச்சு பார்த்துக்கொள்ளணும். நம்ம வாயிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்றொன்னு பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தையே இருக்காது. ஆனா அவனுக்கு ஆட்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா அத்தனை வார்த்தையும் மாத்திட்டானே, இதாங்க விச்சை, இதான் விச்சை. என்ன சாமி என்ன பண்ணாரியா அப்படின்னு கேட்டா, வாயத்திறந்தா நான் பேசின பேச்சலாம் பேச்சாங்க, சபையில பேசுற பேச்சா நான் பேசியிருக்கேன். ஐயோ அதை ஏன் கேட்கறீங்க? காதை பொத்திக்கும் எனக்கு, நான் பேசினா அப்படித்தான் பேசி பழக்கம். நான் அப்படி இருந்த என்ன எப்படி பேச வச்சுட்டேன்? இப்படி சிந்திச்சீங்கன்னா தாங்க இதுதான் ஆக்குதல். எதனால ஆச்சு? பெருமான் ஆட்கொண்ட காரணத்தினால ஆச்சு. இத அவங்கவிங்க நிலையில தான் அனுபவிக்க முடியும். இது மணிவாசகருக்கு முற்றிலுமே ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் அவ்வளவு தூரம் ஆகல, இருந்தாலும் கொஞ்சம் ஆயிருக்கிறோம். நீங்க இதெல்லாம் சபை குறிப்புல வைத்துக் கொள்ள வேண்டியது இல்லைங்க, நான் உங்க சிந்தனைக்காக சொல்றேன். இப்ப என்னுடைய சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க பிறந்து வளர்ந்தது அப்படிங்கிற சூழல்லாம் பாத்தீங்கன்னா, நம்முடைய பவானில மேற்கு தெருவில் தான் எங்களுடைய பிறப்பு வளர்ப்பு இதெல்லாம் அந்த ஒரு சூழல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. அப்ப அந்த பகுதியில இருந்தா அந்த சொல் எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு பவானில இருக்கவங்க சொல்ல வேண்டியது இல்லை. இதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாருக்கும் தெரியும். இப்படிதான் அப்படி இருப்பேன். அப்படி கிடந்த நிலை இருந்து அதுல இருந்து மாற்றி இன்னைக்கு அவனை பேசுகிற அளவுக்கு ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதாங்க ஆட்கொண்ட வண்ணம். பெருமான் இப்படி என்ன செய்திருக்கிறான் நான் சொல்ல வரல, இது சுய புராணம் அல்ல. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஆக்கி இருக்கிறான். இது உங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நாம் இந்த வழிபாட்டு நெறிக்கு வரக்கு முன்ன நம் வார்த்தை எப்படி வந்துச்சு, இன்னைக்கு நம் வார்த்தை எப்படி வருகிறது. எனவே இந்த மாற்றத்தை நம்முடைய திரு நனாவுடை பெருமான் தான் செய்திருக்கிறான். எனவே அவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறானா, ஆட்கொண்டதுக்கு என்னங்க ரெஃபரன்ஸ், என்னை ஆட்கொண்டான் என்பது எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்க சிந்தனையை மாற்றி இருக்கிறார், உங்கள் சொல்லை மாற்றி இருக்கிறார், நீங்க நேற்று வரைக்கும் பார்த்த பார்வையை இன்று மாற்றி இருக்கிறார். நேற்று பார்த்த உலகம் வேறு, இன்று பார்க்கின்ற உலகம் வேறு. உலகம் அதேதான், பார்வை நம்மகிட்ட தானே மாறி இருக்கிறது. நேற்று இந்த வாயிலும் தான் பேச்சு வந்துச்சு, இன்னைக்கு அதே பேச்சுதான். ஆனா நேற்று பேசிய பேச்சு சபையில் பேசக்கூடிய பேச்சு அல்ல, இன்னைக்கு பேசுகிற பேச்சாக ஆக்கி இருக்கிறான் நம்முடைய சிந்தனை. இப்படி சொல், சிந்தனை, செயல் எல்லாவற்றையும் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறானே, இதுதானே ஆட்கொண்ட வண்ணம். என்ன நாமெல்லாம் நமக்கும் சேர்த்து கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நமக்கு தேவையானவற்றை நினைத்து தேவையானவற்றை செய்து கொண்டு நமக்கு உலகத்தில் தானே இருக்கிறோம், நாம வேண்டியதுதானே இருக்குது, அப்படி சிலவற்றை நாம் எதிர்பார்த்து கொண்டு ஓடுகிறோம். மணிவாசக பெருந்தகை ஒரு நாட்டின் அமைச்சர், எல்லாத்தையும் கோயில கொட்டிட்டு அப்படியே நிற்கிறாரே, எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் அரசியலையும் ஆட்சியையும் நினைத்து சிந்தித்துக் கொண்டிருந்த மாணிக்க வாசகரை அவனையே சிந்திக்குமாறு செய்துட்டான். குதிரை வாங்க போறேன், குதிரை எத்தனை குதிரை வந்திருக்கு போகுது, மன்னன் மனம் கவரும் மாதிரி குதிரை வாங்கிடுவோமா, இல்ல நம்ம எத்தனை பல் இருக்கிற மாதிரி குதிரை வாங்கலாமா, இத்தனை சுழி இருக்கிற மாதிரி வாங்கலாமா, இப்படிதான் நினைச்சிட்டு வந்தவரை எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டு அப்படியே சிவசிவா நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நம சிவாயம் சிந்திக்குமாறு பண்ணிட்டாயா என்ன அப்படின்னு சொன்னாரு பாருங்க. இது அவருக்கு மட்டுமே நிகழ்ந்து இருக்கிற நிலைதான். ஆனால் அவரோட அந்த நினைப்பு இறைவன் ஆண்டு கொண்டதை விட்டுட்டான் அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நம்மளை போலவங்களாம் ஆக்கி இருக்கிறான் இறைவன், என்ன அவர் அளவுக்கு ஆக்கல நம்மளையும் ஆக்கி இருக்கிறான். என்ன வித்தியாசம் கேட்டா, நமக்கெல்லாம் செய்யாம இல்லைங்க, செய்திருக்கிறான். நம்மளையும் மாற்றம் செய்து, நம்மையும் நினைக்குமாறு செய்து, நம்மையும் வாழ்த்துமாறு செய்து, நாமளும் பணியுமாறு எல்லாம். ஆனா என்னன்னா, பணிவதற்காகவே வாக்கே அந்த வாக்கு, அவனை பத்தி பேச்ச தவிர என் வாய் வேற வார்த்தை பேசாதுங்க அப்படின்னு இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க, நான் வாய் திறந்து பேசுனா இறைவனை தாங்க பேசுவேன், வேற பேச்சை கிட்ட பேசாதீங்க அப்படின்னு நம்ம பேச முடியல. ஆனா நம்ம அவனையும் பேச வச்சிருக்கிறான். நம்ம அவனையும் பேசுகிறோமே ஒழிய அவனையே பேசுமாறு செய்யல. நம்ம தொழில் பண்ணவங்க தொழிலை பத்தி பேசிட்டு ஆகணும் இல்லைங்களா? ஒரு ஒரு காய்கறி கடைக்கு இந்த காய் எத்தனை விலைங்க, அந்த காய் என்ன விலைங்க, இது 5 ரூபாய்ங்க, இது 10 ரூபாய்ங்க அப்படின்னு பேசித்தான் ஆகணும். மணிவாசருக்கு அந்த வேலை இல்ல, இது என்ன காய் அந்த காய் எந்த காயின்னு பேசுறதுக்கு வேலை இல்ல. பேசுனா சிவசிவ சிவசிவ சிவசிவ, வாயை திறந்தா சிவனே எந்தாய் எம்பெருமான் எந்தாய், இப்படித்தான் பேசினார் அவர். முன்னே பா பேசித்தான் ஈசனே என்று என்று பேசி பேசி அவர் பேச்செல்லாம் எம்பெருமானே எந்தாய் என் தலைவா இப்படித்தாங்க அவர் பேசினார். நாமெல்லாம் பேசுற பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்கிறது. ஆக இதுதான் அவருக்கு செய்த நிலை. இந்த நிலையை எனக்கு செய்து விட்டான் என்னுடைய பெருமான். எனவே ஒன்றும் இல்லாது கடந்த என்னை என்னுடைய பெருமான் என்ன பண்ணுனா அப்படின்னு கேட்டா, அந்த பெருமான் வந்து என்னை ஆண்டு கொண்டான். யார் அவன்? பிச்சை மால் அமுத பெருங்கடல், அந்த பெருங்கடலாகிய அந்த பெருங்கருணையுடைய பெருமான் என்னை வந்து ஆண்டு கொண்டான். அந்த ஆண்டு கொண்டு என்ன பண்ணுனான்னு கேட்டா, அவனை எனக்கு கொடுத்தான். எனக்கு கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இரண்டும் இல்லாது கிடந்த என்னை என்னவாக ஆக்கி விட்டான், சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி, நாயினேன் கண்ணினேன் திருப்பாத போதுக்கு ஆக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி. இந்த மணிவார்த்தைக்கு ஆக்கி என்பதுதான் ஆக்கியனவன் ஐம்புடன்கள் ஆற, எப்ப உங்களுடைய சொல்லு சிந்தனை செயல் வணக்கம் முதலிய எல்லாம் இறைவனுக்கு ஆகிறதோ அப்ப ஐம்புலன்கள் ஒடுங்கும், ஐம்புலனுடைய சேட்டை ஆன்மாவிடத்து அடங்கும். எப்ப நீங்க அவனுக்கு ஆக்கலையோ அப்ப இந்த ஐம்புலன்கள் தான் சேட்டை பண்ணும். ஐம்புல சேட்டை என்பது என்ன? காணக்கூடாத காணும், கேட்கக்கூடாத கேட்கும், பேசக்கூடாத பேசும், நினைக்க கூடாத நினைக்கும். இந்த சேட்டையெல்லாம் ஒடுங்கணும்னா இறைவனை நீங்க சாரணும். இறைவனை சார்ந்து விட்டால் இது இந்த சேட்டைகள் ஒடுங்கும் உயிரிடத்து. அதனால ஐம்புலன்கள் ஆற, ஐம்புலன்கள் ஆறணும்னா ஆக்க வேண்டும். எதை? சிந்தனை இறைவனுக்கு ஆக்க வேண்டும், கண்ணினை அவனுக்கு. இதை நாம் ஆக்க முடியாது, அவன் தான் ஆக்கணும். அப்ப அவன் ஆக்குமாறு நாம் அவனை வேண்டுதல் வேண்டும். எனவே அப்படி செய்தால் நம்மை அவன் தனக்குரியவனாக ஆக்கி விடுவான். எனவே அதுகளை மணி வார்த்தைக்கு ஆக்கி இந்த தொடர் தான் மாணிக்க வாசகர் என்ற பெயரை தந்தது என்பதற்கு நாம நூல் தொடங்கும் போதே படித்திருக்கிறோங்க. மணி என்பது மாணிக்கத்தை குறிப்பது. மாணிக்கத்தை பேச வைத்த காரணத்தினால் இவர் மாணிக்க வாசகராக ஆனார். எனவே இவரை நம்முடைய மணிவாசகர் என்றும் சொல்லுவோம், மாணிக்க வாசகர் என்று சொல்லுவோம். மணியின் வார்த்தை பேசிய காரணத்தினால் மணிவாசகர், மாணிக்கவாகி சிவனை பற்றி பேசிய காரணத்தினால் மாணிக்க வாசகர். எனவே எப்படி சொன்னாலும் மணி என்பது மாணிக்கத்தை குறிப்பது. ஆன்மா படிகம் போன்று வெண்மை நிறமுடையது. படிகத்தோடு அந்த மாணிக்கத்தை ரெண்டையும் சேர்த்து வச்சீங்கன்னா படிகம் மாணிக்கத்தின் வண்ணத்தை பெற்று நிற்கும், ஆனால் மாணிக்கம் ஆகாது. மாணிக்கத்தின் வண்ணம் எதுவோ அந்த வண்ணத்தை படிகம் பெற்றிருக்கும், ஆனால் இது மாணிக்கம் ஆயிடுமான்னு கேட்டால் ஒருபோதும் மாணிக்கம் ஆகாது. அதுபோல ஆன்மாக்கள் சிவபெருமானை சாரும் போது சிவபெருமானை போல நாம இருப்போம், ஆனால் எந்த காலத்து சிவபெருமான் ஆக மாட்டோம். சிவபெருமான்னா அவர் ஒருத்தர் தான் தலைவர். நாம் எல்லாம் எந்த காலத்தும் முத்தி பெறுகிற காலத்தும் நாம் இறைவனுக்கு அடிமையன்றி ஒருபோதும் இறைவனுக்கு சமமானவர்கள் என்று ஒரு காலத்தும் கிடையாது. நேற்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, நாளையும் கிடையாது. எந்த காலத்தும் நாம் இறைவனுக்கு அடிமைதான் என்பதை உணர்த்துகிற தொடராக இந்த தொடர் ஒரு அருமையான தொடர். மணிவார்த்தைக்கு ஆக்கி, அங்க மணி என்பது மாணிக்கத்தை குறிப்பது.